I am a child of
Sweden.
Indeed, a sacred heritage to be revered and cherished.
ஸ்வீடன் இன் கோதன்பர்க் என்ற நகரத்தில் இரு பக்கமும் முதிர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு அழகிய சாலை இருந்தது. பெரிய மரங்கள் ஒன்று அடிப்பாகத்தில் ஒரு ஓட்டை இருந்ததை ஒரு நாள் நான் பார்த்தேன். ஆகவே மிக ஆர்வத்துடன் அதனுள்ளே நான் எட்டி பார்த்தேன். ஆம், ஆனால் காலி இல்லை. அது முழுவதும் எல்லா வகையுமான குப்பைகள் நிறைந்திருந்தது.
It was filled with all sorts of waste.
I was surprised. அந்த மரம் இன்னமும் நின்று கொண்டிருந்தது எனக்கு வியப்பை அளித்தது. ஆகவே நான் மேலே பார்த்து அது ஒரு அகன்ற இருப்பு பட்டை அந்த மரத்தின் மேல் பகுதியை சுற்றி கட்டியிருப்பதை பார்த்தேன். அந்த பட்டையுடன் அநேக விரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டு அவைகள் பக்கத்து கட்டடங்களில் இணைக்கப்பட்டிருந்தன. தூரத்தில் இருந்து பார்க்கும் போது மற்ற மரங்களைப் போலவே அது தெரிந்தது. பக்கத்தில் போய் பார்க்கும் போதுதான் பலமான அடி மரத்திற்கு பதிலாக அது ஓட்டையாய் இருந்ததை ஒருவர் கண்டுபிடிக்க முடியும். அநேக ஆண்டுகளாக முன்பே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒன்று அதன் அடிப்பாகத்தை பலவீனப்படுத்த ஆரம்பித்துவிட்டது. ஒரே நாளில் அது நடந்துவிடவில்லை. எப்படியாயினும் காலியான மரத்தை போல் அல்லாமல் சிறிது சிறிதாக ஒரு செடி ஒரு மரமாக வளர்ந்திருப்பதை போலவும் பலமாகவும் உள்ளிருந்தது. நிறைக்கப்படவும் நாமும் நமது திறமையில் சிறிது சிறிதாக வளரலாம்.
Into a sturdy tree, so can we grow step by step in our capacity to be solid and filled from the inside out.
இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் குணமாக்குதல் மூலமாகவே உயர்ந்து நிற்கும் பலமாகவும் இருக்கவும் நாம் பலனுடையவர்களாக இருக்கிறோம். ஒளியால் புரிந்து கொள்ளுதல், ஆனந்தத்தால், அன்பால் நமது ஆத்மாக்கள் நிறைக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் தம்மிடம் வரும்படியாகவும் தன் நன்மை புசிக்கும்படியாகவும் அழைக்கிறார். தம்மிடம் வரும் ஒருவரையும் அவர் தடை பண்ணுவதில்லை என்பது அவர் அழைப்பது. வருத்தப்பட்டு பராஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பது அவரது வாக்குத்தத்தம். இந்த இலைப்பாறுதலை பற்றி ஜோசப் ஸ்மித் சொன்னவர், தேவனை பற்றிய அறிவிலும் அன்பிலும் பிரவேசித்தலும் நாம் செய்வது சரி என்றும், நாம் வெறு எதற்காகவோ தேடிப்போகவில்லை என்றும், ஒவ்வொரு கோட்பாட்டினால் அல்லது ஏமாற்று காத்திருக்கிற மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிற தற்கேறுமற்றில் அலைகிறவர் அளவுக்கு அவரது நோக்கத்திலும் அவரது திட்டத்திலும் விசுவாசம் வைத்திருத்தல் என்பது அதற்கு அர்த்தம் என மனதிற்கு தெரியுது. அது தேவனமிடமிருந்து வந்த கோட்பாடு என நாம் அறிவோம். அதை பற்றி யாரிடம் நாம் எந்த கேள்வியிலும் கேட்பதில்லை. அவர்களின் எண்ணங்களை, கருத்துக்களை, அவர்களின் நிச்சயமற்ற சிந்தனைகள் கூற அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தேவனில் விசுவாசத்தின் எந்த எல்லையை அடைந்து ஒரு மனிதனுக்கு எல்லா சந்தேகங்களும் பயங்களும் அவனை விட்டு வெளியேறி அவன் தேவனின் இளைப்பாறுதலில்
பிரசிக்கிறேன்.
கிறிஸ்துவின் கோட்பாட்டை கற்றுக்கொள்வதனாலும் பின்பற்றுவதனாலும் பிறருக்கு சேவை செய்வதனாலும் உதவினாலும் கிறிஸ்துவின் கரங்களால் மாறுவதிலும் விளைகிற நமது ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதில் மனசமாதானமும் இருதய சமாதானமும் சேர்ந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் அவரது போதனைகளை பின்பற்றுவதிலும் நமக்கு ஒரு உறுதிய நம்பிக்கை கொடுத்து இந்த நம்பிக்கை நமது ஆத்மாக்களுக்கு ஒரு நங்கூரமாகிறது. நாம் திடமாகவும் அசைக்கப்பட முடியாதவர்களாகவும் ஆகலாம். நிலையான உன் சமாதானம் நமக்கு கிடைத்து கர்த்தரின் இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கலாம். ஒளியிலிருந்து சத்தியத்திலிருந்தும் நாம் விலகி போனால் மட்டும் மரத்தின் வெற்றிடத்தை போன்ற ஒரு காலியான உணர்வு வந்து நமது ஆத்மாக்களுக்கு உள் பாகங்களை நிறைத்துவிட்டு அந்த வெற்றிடத்தை மதிப்பில்லாத காரியங்களால நிறைக்க நாம் முயற்சிக்கிறோம்.
Occupy the innermost chambers of our souls, and we even might attempt to fill that emptiness with things of no lasting value.
பூமிக்கு அந்நியதற்கு முன்பு ஆவி குழந்தைகளாக நாம் இருந்ததை கருத்தில் கொள்ளும் போது இப்போதில் இருந்த வாழ்க்கையில் இந்த பூவுலக வாழ்க்கை உண்மையிலே ஒரு மிகச்சார் சிறிய காரணம் கன நேரமே. எப்படியாயினும் ஒரு நாள் ஒரு சோதனையின் நாள், ஆனால் அது நமது சோதனை காலத்தை வீணாக்காமல் இருக்க அழைக்கப்படுவதை பின்பற்ற நாம் தீர்மானிக்கும் போது அது வாய்ப்புகளின் நாளாகவும் இடமிருக்கிறது. நமது மனங்களில் வாழும் சிந்தனைகள், நமது இருதயங்களில் வளரும் உணர்வுகள், நாம் தீர்மானிக்கும் செயல்கள் எல்லாமே இப்போதும் இதற்கும் பிறகும் நமது வாழ்க்கையில் ஒரு தீர்மானிக்கும் விளைவை ஏற்படுத்துகிறது. நம் திட்டமிட்டு செய்கிற காரியங்களுக்கான ஒரு நித்திய பார்வையை போனிக்கும் பொருட்டு நமது தினசரி தரிசனத்தை உயர்த்த, குறிப்பாக நமது இன்றைய தற்போலவற்றை நாம் தேட வேண்டும் என நமக்கு தெரிந்தவற்றை செய். நாளைய வருங்காலம் ஒன்றுக்காக காத்திருக்கும் ஒரு எண்ணத்தை நாம் கண்டுபிடித்தல் அது ஒரு உதவக்கூடிய பழக்கமாயிருக்கிறது. நமது பாதையில் நமது தீர்மானங்களில் பரிசுத்த ஆவியின் தாங்கும் ஆதிக்கத்தால் நாம் உதவப்படுகிறோம். இப்போது நமக்குள்ள ஒளிக்கும் புரிந்து கொள்ளுவதிலும் எதிராக நாம் தீர்மானித்தல் ஒரு மோசமான மன உணர்வை நாம் அனுபவிப்போம். அது நன்றாக உணர வைக்காது. ஆனால் உடனடியாக இது மனம் திரும்புவதற்கான நேரம் என நமக்கு நினைப்பூட்டுவதில் அந்த ஒரு மோசமான மன உணர்வு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் தாழ்மையாயிருந்து சரியானது செய்ய விரும்பும் போது நமது பாதைகளை மாற்ற சரியாக செயல்பட நாம் ஆர்வமுள்ளமாக இருப்போம். கர்வமுள்ளவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே விதிகளை ஏற்படுத்தி கொண்டவர்கள். மனம் திரும்புதலின் ஆவி அவர்களின் இருதயங்களை பிரவேசிக்க மட்டும் தம் வலிய கயிற்றால் என்றென்றைக்கும் அவர்களை அவன் கட்டி போடு வரைக்கும் அவர்களை கழுத்துட சணல் காற்றால் சாத்தான் நடத்த அனுமதிக்கிறார்கள். சமாதானம் தேவனிடந்து வருகிற வரமாயிருந்தாலும் அது பரிசுத்த ஆவியின் மூலமாக மட்டுமே வருவதாலும் துன்மார்க்கத்தின் ஆதிக்கங்களை பின்பற்றுவது எப்போதுமே சமாதானத்தின் உணர்வை கொண்டு வராது. துன்மார்க்கமானது எப்போதுமே மகிழ்ச்சியாயிருந்ததில்லை. நமது அன்றாட செயல்களில் அற்பமும் சொற்பமான காரியங்களை ஒரு நீடித்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நாம் என்ன சொல்கிறோம், நாம் எவ்வாறு நடக்கிறோம், செய்வதற்கு நாம் எவ்வாறு தீர்மானிக்கிறோம் என்பது நம்மை மட்டுமே பாதிப்பதில்லை, நமக்கு சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கின்றன. நாம் கட்டலாம் அல்லது நாம் அவிழ்க்கலாம். எனது பாட்டியை பற்றி கூறப்பட்ட ஒரு கதை ஒரு எளிய ஊக்குவிக்கும் எடுத்துக்காட்டாகும். முட்டைகள் வாங்குவதற்காக தனது சிறு பிள்ளைகளை ஒருவனை அவள் அனுப்பினாள். நம்பிக்கையான அந்த குழந்தை சாலை வழியாக மகிழ்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் வீட்டுக்கு வருகிற வழியில் முட்டைகளில் பல உடைந்து போயின. குடும்ப நண்பர் ஒருவர் அங்கிருந்தார். மிக மோசமாக நடந்து கொண்டதற்காக குழந்தையை கண்டிக்கும்படி எனது பாட்டியை எச்சரித்தார். பதிலாக, வீடு மீண்டும் முட்டைகள் முழுமையாவதில்லை, உடைந்தவற்றை நாம் பயன்படுத்தி சில பலகாரங்களை செய்து ஒன்றாக சாப்பிடுவோம் என மிக அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பாட்டி சொன்னார். ஒரு புத்திசாலித்தனமான உந்தப்பட்ட வழியில் அற்புதம் சொற்பமான அன்றாட காரியங்களை கையாள நாம் கற்றுக்கொள்ளும் போது நமது ஆத்மாக்களின் ஒரு நிச்சயமான மன இசைவை பலப்படுத்துகிறதாய் அதன் பலனிருந்து நமக்கு நம்மை சுற்றியுள்ளவர்களை சேர்த்து பலப்படுத்துகிறது. நம்மை செய்ய நம்மை அழைக்கிற எல்லாமே கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலும் ஈவினாலும் அனுப்பப்பட்டவை. ஆகையால் அது தேவனாலானது என்று நீங்கள் பூரண ஞானத்தோடு அறிந்து கொள்ளலாம். இப்போது நாம் உங்களுக்கு கூறிய காலியான மரம் ஒன்று இப்போது அங்கு இல்லை. அந்த வெற்றிடத்தில் சில வாலிபவர்கள் பட்டாசுகளை கொளுத்தி போட்டு மரம் தீப்பிடிக்க காரணமாயிருந்தது. அதை காப்பாற்ற முடியாமல் அதை கீழே தள்ள வேண்டியதாயிற்று. சிறியதோ பெரியதோ உள்ளிருந்து அழியக்கூடிய காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த இறப்புக்கு அது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அதற்கு பதிலாக நீடித்திருந்த ஒரு சமாதான மனதையும் இருதயத்தையும் தாங்குகிற இந்த காரியங்களில் நாம் கவனம் செலுத்துவோம். பின்னர் நமது நம்பிக்கை தேவனின் பிரசன்னத்தில் பலமாக வளரும். கர்த்தரின் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க சமாதானத்தின் வரத்தை பெற வாக்குத்தத்தம் ஒரு தற்காலிகமாக உலக பிரகாரமான திருப்தியிலிருந்து வெகு தூரத்தில் இருந்து இது உண்மையில் பரலோகத்தில் ஒரு வரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகுவான். ஆத்மாவை குணப்படுத்தும் பலப்படுத்தும் அவரிடம் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.